2020 ஜனவரி மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ரமணி சந்திரன் அவர்கள் எழுதிய இது ஓர் உதயம் என்ற நாவலில் இருந்து ஒரு பகுதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்றாட வழக்கம் போலவே அன்றும் அதிகாலையில் துயில் களைந்து கண்ணீர் திருவாமல் தாயின் குங்கும முகத்தை மனதில் கொணர்ந்து காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டு எழுந்தாள் அனுபமா. மறைந்துவிட்ட தாயார் பெரிய அதிசயம் நிகழ்த்தி தன்னை காப்பாற்றிவிடக்கூடும் என்ற நம்பிக்கையில் வேண்டிக் கொண்டாள் என்று இல்லை. சும்மா வேறு கதியற்று போனதால் அம்மா அம்மா என்று உள்ளூர் அழைத்து அதே வழக்கம், அவ்வளவுதான். மற்றபடி ஆள் ரூபத்தில் அன்னை வந்து அதிசயங்கள் நடத்த அவள் என்ன பாலனாகம்மாவா? திரும்பி தங்கையின் முகத்தை அந்த அரையிருளில் கூர்ந்தவள் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தாள். அப்புறம் இவள் கதி என்ன ஆகும்? தயங்கி மீண்டும் ஒருமுறை தங்கையை நோக்கினாள். இல்லை இல்லை, இவள் அப்பாவை கொண்டிருக்கிறாள், அதனால் இந்த அளவுக்கு தொல்லை இராது. ஏதேதோ யோசித்தபடி தன் போக்கில் சமையலறையில் காலை வைத்தவள் அங்கு எழுந்த கடாமுடா சத்தத்தில் பயந்து பின்னடைந்தாள். மெல்ல கையை நீட்டி விளக்கை போட்டுவிட்டு எலிகள் ஓடி மறைவதற்காக காத்து நின்றாள். காலையில் எழுந்து மீண்டும் கண்மூடும் வரை எத்தனை பயங்கள்! விழித்து எழுந்தால் இன்னொரு நாளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பயம், எலிகளிடம் பயம், சித்தியிடம் பயம், அவளுடைய சித்தப்பா மகனிடம் பயம், பள்ளியில் சக ஆசிரியர்களிடம் பயம். ஒரு நாள் இவளது சேலையில் கிழிசலையும் டப்பாவில் நீர் சோற்றையும் காட்டி அந்த நளினா செய்த கேலி மறக்கக்கூடியதாக இல்லையே. டியூஷன் கற்றுக்கொள்ளும் பிள்ளைகளிடம் கூட பயம்தான். இனி இவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் மாலை மங்க வீடு வந்தால் மீண்டும் சித்தி. பயந்து பயந்தே இந்த வாழ்க்கை முடிந்து விடுமோ? முடிப்பதற்காவது தைரியம் வருமா? சாக துணிந்தவளுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் என்கிறார்களே. இந்த எலிக்கே இவ்வளவு பயம் வந்தால் எங்கேயோ மணி அடித்தது. கூடவே அன்றைய வேலைகளும் நினைவு வர எலிகள் எல்லாம் ஓடிவிட்டனவா என்று ஒரு தரம் நிச்சயப்படுத்திக் கொண்டு வேலைகளை தொடங்கினாள் அனுபமா. காலை பரிகாரம், மதிய சமையல் எல்லாவற்றையும் சித்திக்கு திருப்தியாக முடித்து வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் வசை புராணமும் நீச்சோருமாய் அவள் தலையில் விடியுமே. கூடவே கொசுராக திருத்தப்பட வேண்டிய பள்ளி நோட்டுகள் வேறு. அவள் அஷ்டவதானம் செய்து கொண்டிருந்த போது அனுபமா, ஏ அனுபமா என்று சித்தியின் அழைப்பில் மற்ற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு கள்ளி சொட்டாய் காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு ஓடினாள். காப்பியை கண்டதும் எழுந்தாள் ராஜாத்தி அம்மாள். வாய்க்கூட கொப்பளிக்காமல் தன் சிற்றனை காப்பி அருந்துவதை வழக்கம் போல ஒரு சின்ன அருவறுப்புடன் சகித்து நின்றுவிட்டு காலி தமிழருடன் உள்ளே சென்றாள். ராஜாத்தி திரும்பவும் படுத்துவிட அதற்குள் சித்தியின் பெருங்குரலால் தங்கை எழுந்து வந்திருந்தாள். என்னக்கா, என்னை எழுப்பக்கூடாதா? தனியாக எல்லா வேலைகளையும் என்று குறைப்பட்டபடி அவசரமாக பல்லை துலக்கினாள். ஆனால் காலி தூக்கம் என்றால் அவளுக்கு உயிர் என்பதும் அனுபமாவிற்கு தெரியும். ஆகையால் தங்கையை தூங்க விட்டு விடுவாள். ஏதோ வேறு சுகம் இல்லை என்றாலும் இதையாவது தங்கையை அனுபவிக்கட்டுமே என்றுதான். மெல்லடீனமா, தேய்க்கிற வேகத்தில் பிரஷ் எங்காவது குத்தி வைக்கப் போகிறது என்று மிருதுவாய் தங்கையை எச்சரித்து விட்டு தனக்கும் அவளுக்குமாக சற்று நீர் கலந்த காப்பியை தயாரித்தாள். தடுக்க மீண்டும் பிடிவாதத்துடன் சட்னிக்கு அரைத்த தங்கையை பார்க்கையில் அனுபமாவின் உள்ளூர ஒரு ஆறுதலும் உண்டாயிற்று. இவளை சித்தி இஷ்டம் போல ஆட்டி வைக்க முடியாது. சித்திக்கு ஈடு கொடுத்து நிற்க இவளால் முடியும். முடியுமா? வேலைகள் ஒருவாறு முடிந்து வருகின்ற நேரத்தில் மீண்டும் முன் அரைக்கட்டிலிருந்து கூப்பாடு, அதை அழைப்பு என்றும் கொள்ளலாம், அனுபமாவை அழைத்தது. சரச்சந்திரன் கதைகளை படித்து ரசித்து அவரது கதாநாயகிகளில் இருந்து பொறுக்கி எடுத்து அன்பு மகளுக்கு பெற்றோர் ஆசையாக சூட்டிய பெயர் அனுபமா. அவ்வளவு ரசனை உணர்வுடைய ஒரு பெண்ணுடன் வாழ்ந்த தந்தையால் அந்த அழகிய பெயரை உச்சரிக்க கூட இயலாத இந்த மாதிரி பெண்ணுடன் எப்படி வாழ முடிந்தது? இவளை எப்படி மணந்து கொண்டார்? ஒருவேளை இரண்டு பெண் குழந்தைகளோடு, அதிலும் ஒருத்திக்கு 10 வயது, ஒரு சாதாரண மாத சம்பளம் வாங்கும் குமாஸ்தாவை மணக்க நடுத்தர குடும்பங்களில் கூட எந்த பெண்ணும் சம்மதிக்கவில்லையோ? ஒரு பெண்ணோடு வாழ்ந்து பழகிவிட்டு தனியே வாழ முடியாமல் கொஞ்சம் கீழான குடும்பத்தில் கொஞ்சம் பெயர் கூட வாங்கிய கொஞ்சம் வயது கூடுதலான பெண்தான் அப்பாவுக்கு கிடைத்தாளோ? கடைசியில் இவளை மணந்து பிழையினால்தான் சீக்கிரமாய் இறந்தும் போனாரோ? காலி பலிகாரம் இட்லிதான் என்ற பதிலை சொல்லிவிட்டு சித்தியின் சொல் மாறியை கேட்டுக்கொண்டு நின்ற அனுவின் உள்ளே வழக்கம் போலவே இந்த கேள்விகள் அத்தனையும் தோன்றலாயின. என்னடி முடிச்சுக்கிட்டு நிற்கிற என்று சித்தியின் குரல் உயரவும் பயந்து, இல்லை சித்தி, நேரமே என்று மெல்ல தொடங்கினாள். என்ன நேரம்? இது ஒரு சாக்கு உனக்கு. அதெல்லாம் சும்மா, உடம்பு நோவாம துண்ணணும் உனக்கு. அரிசியும் உளுந்துமா மிஷினில் கொடுத்துட்டு போயிட்டா மறுநாள்
அவிச்சு கொட்டிடலாம். ஒரு நாள் தான் இடுப்பை வளைச்சி அரிசி இடிச்சு ஒரு ஆப்பம் இடியாப்பம் என்று செய்யறதுக்கு என்ன, ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு நாக்கு செத்து போச்சுது என்றாள் ராஜாத்தி அம்மாள் நாலு வீட்டுக்கு எட்டும் குரலில். காலையில் சமையல் செய்துவிட்டு ஓடு ஓடு என்று பள்ளிக்கு சென்று பள்ளி வேலையை முடித்து மூன்று இடங்களில் டியூஷன் சொல்லிக் கொடுத்து விட்டு மீண்டும் வந்து இரவு சமையலையும் செய்வது என்றால் அது உடம்பு நோயாமல் துண்ணுவதா? உள்ளத்துள் துடித்த வார்த்தைகள் துணிமின்மையால் தொண்டைக்கு வெளியே வராமல் உள்ளே மடிந்தன. சரி சரி, ஊமக்கோட்டா மாதிரி சும்மா நிற்காத, இந்த சனி ஞாயிற்றுலையாவது நல்லபடியா செய். ஒரு நாள் ஆப்பம், மறுநாள் இடியாப்பம். உன்னோட ஆசை தெரிஞ்சுதான் எல்லோருக்குமா இடியாப்பமும் பாயாவும் வாங்கியாந்தே என்று வாயிற்புறமாய் கேட்ட குரலில் ராஜாத்தி அம்மாளின் முகம் மலர அனுபமா மின்னலென உள்ளே மறைந்தாள். வா தம்பி வா என்று ராஜாத்தி வாய் நிறைய உபச்சாரம் செய்ய உள்ளே வந்து கையில் இருந்த அலுமினிய டப்பாவை கட்டிலில் வைத்து தானும் அட்டகாசமாக அமர்ந்து கொண்டான் கண்ணபிரான். கண்ணு அனுபமா வா வா வந்து நீயும் ரெண்டு எடுத்துக்க என்று உரிமையோடு அழைத்தான். உள்ளிருந்து மூச்சு விடும் சத்தம் கூட இல்லாது போயிற்று. சட் அவன் தடுக்க, என்னாக்கா என் பேச்சுக்கு ஒரு மறுவாதம் இருக்குதா பாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்தா இந்தான்னு நீயும் தான் மூணு வருஷமா சவ்விழுத்துக்கிட்டே இருக்க, என்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கே ஒரு முடிவு சொல்லி ஆகணும். ஆமா என்றான் கடும் குரலில். நெஞ்சு தட தடக்க சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றாள் அனுபமா. தமக்கையின் முகத்தை பார்த்தபடி ரமாவும் பேசாமல் நின்றாள். ஆனால் ராஜாத்தையும் ஒன்றும் கொக்கல்லவே, பொன்முட்டையிடும் வார்த்தை அவ்வளவு எளிதாய் விட்டு விடுவாளா? ஒரு சாகச சிரிப்புடன், அப்படி ஆத்திரப்பட்டாக்க எப்படி நைனா, நிறையத்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, ஏதோ இவ மாதிரி அந்த சின்ன குட்டிக்கும் படிப்பு ஏறினாலும் ஏதோ சமாளிக்கலாம். இப்ப அவ கல்யாணத்துக்கு மில்லே இவ சம்பாத்தியத்திலேயே சேர்க்க வேண்டியிருக்கு, ஒன்ன மாதிரி ஒன்றும் வேண்டாமனு வருவானா என்ன என்று சோப்பு போட்டவளை கண்ணபிரான் இடைமறித்தான். சும்மா சும்மா இதே பேசாதக்கா, சின்னவ கல்யாணத்தை நானே மின்ன நின்று செய்யறேங்கிறேன், வேற என்ன தாமதம்? ஆ, அதானே வேண்டாங்கிறது, நமக்குள்ளேயே என்ன மறைப்பு? இப்ப பொண்ணு வேணும்னு இடியாப்பமும் பாயாவுமா வர்ற, இதுக்கு முன்னே அக்கா நினைப்பு எப்பவாச்சும் வந்துச்சு, நாளைக்கு ஓன் காரியம் ஆன பின்னாடி கையை விரிச்சியானு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. மூணு வருஷமா நீயும் கேட்கிறேன் கேட்கிறேன்னு தான் சொல்ற, இன்னுமா சேர்ந்து முடிக்கல என்று எரிச்சலோடு முடிந்தான் அவன். என்ன என்ன பண்ண சொல்ற, இவ ஒருத்தி சம்பாத்தியம், இதுல சாப்பாட்டு செலவே என்ன ஆகுதுங்கிற, இதுல நான் வயிற்ற கட்டி வாய கட்டி இல்லாட்டி ஒன்று செய்ய கண்ணு, எப்படியோ சிரமப்பட்டு பெரிய பத்துல ஒரு அஞ்சு கொணந்து கொடுத்துடு, மறுநாளே ஜாம் ஜாம்னு பெரியவளை தலைமுடிய பிடிச்சி இழுத்துட்டு போ என்றாள் ராஜாத்தி தாராளமாய். பெரிய பத்துனா 50,000, அதுக்கு நான் எங்கக்கா போவேன் என்று இறங்கி வந்தான் தம்பி. அதான் சொல்றேன், ஏதோ சித்த பொருள் ஐனா, என்னைக்குனாலும் அவன் உனக்கு தான், முதல்ல டப்பாவை கூட சூடு 6 துண்றேன். தொடர்ந்து அருமை இடப்பாக்கள் ஓசைப்பட்டன. ராஜாத்தியுடன் கூட சேர்ந்து உண்டுவிட்டு ஒரு பெரிய ஏப்பத்துடன் கண்ணபிரான் வெளியேறிய பிறகும் கூட அனுபமா சமையல் கட்டுக்கு வெளியே தலை காட்டவில்லை. மதிய சாப்பாட்டுக்காக டிபன் பாத்திரங்களில் ரமா உணவை எடுத்து வைப்பதை மனதில் பதியாத பார்வையாக பார்த்தபடி சுவரில் சாய்ந்திருந்தாள். கைக்கு கிட்டும் வருமானத்தை விட மனமில்லாமல் முடிகிற வரையில் சித்தி அவளது திருமணத்தை தள்ளித்தான் போடுவாள். செலவில்லாத வேலைக்காரி வேறு, தழைந்தும் குழைந்தும் சிரித்தும் பசப்பியும் இயன்றவரை சமாளிப்பாள். ஆனால் அந்த கண்ணபிரானும் அவளுக்கு இழைத்தவன் இல்லையே. சித்தியை புரிந்து கொண்டு அவன் மிரட்டத் தொடங்கினால் கழற்சியை செருப்பாய் இவளை அவன் காலடியில் வீச தயங்க மாட்டாளே இந்த ராஜாத்தி அம்மாள். அந்த கண்ணபிரானை எண்ணி பார்க்கையில் அனுபமாவுக்கு உடம்பு கூசியது. சதா பீடியும் சாராய வாடையும் கூடவே தெருமுனையில் வசிக்கும் ஒரு மாதிரியான கிளியாம்பாவின் வீட்டுக்கு அவன் அடிக்கடி வருவதும் ஊரறிந்த ரகசியம்தான். இப்படிப்பட்ட ஒருவனா அனுபமாவின் கணவன்? சீச்சி, கீழே விழுந்ததை தொட்டாலே அழுக்குப்பட்டிருக்கும் என மெல்ல கண்டிக்கும் தாயின் குரலும் சன்னமாய் சுழிக்கும் முகமும் நினைவு வந்தது. இந்த மாதிரி ஒருவனை வீட்டுப்படி ஏற விடுவாளா தாயார்? இவள் உனக்குத்தானாமே. துக்கம் தொண்டையை அடைத்து கண்வோறும் கசிந்து நாசி விரிகை தலையை சரித்து யோசனையோடு நோக்கும் தங்கையின் முகம் அனுவின் கருத்தில் பட்டது. வழக்கம் போல விழுங்கிக் கொண்டவள், சித்திக்கு எடுத்து மூடி வைத்து விட்டாயாரம்மா, நேரமாச்சே என்று எழுந்தாள். சிற்றனையின் கடைசி நேர குற்றேவல்களையும் முடித்துவிட்டு ஒருவாறாக வீட்டை விட்டு கிளம்பிய அனுபமா
அன்றைய தினம் வேறு மாதிரி முடிய போகிறது என்று சற்றும் நினைக்கவில்லை. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.